2022 அக்டோபர் மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள், அபிமன்யு திருமணமும் போர் ஏற்பாடுகளும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சௌரமான சந்திரமான கால கணக்குகளில் ஏற்படும் கால வித்தியாசத்தை பார்த்து கொண்டிருந்தோம். அஸ்தினாபுர பகுதியிலும் ஆந்திரம் கர்நாடகம் போன்ற இடங்களிலும் சந்திரமான மாசம் என்ற முறையில் காலம் கணக்கிடப்படுகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட பிற பகுதிகளில் சௌரமான மாசம் என்ற முறை பின்பற்றப்படுகிறது. சௌரமான மாசம் எனப்படும் கணக்கீட்டு முறை சூரியனை அடிப்படையாக கொண்டது. சந்திரமான மாசம் என்ற முறையில் காலம் சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக வைத்து கணக்கிடப்படுகிறது. சந்திரனை பின்பற்றினால் அது மாதத்துக்கு 30 நாளாக இருக்காது, மாறாக 27 அல்லது 28 நாட்களாக இருக்கும். இதன் காரணமாக சந்திரமான மாசத்தை பின்பற்றுவோருக்கு ஒரு ஆண்டுக்கு 365 நாட்களுக்கு பதிலாக 360 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த வித்தியாசம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிக மாசம் என்று கணக்கிடப்பட்டு சமன் செய்யப்படும். இப்போது பீஷ்மர் சொல்வதை கிசாரி மோகன் கங்கூலியின் மொழிபெயர்ப்பின் தமிழ் வடிவத்தை பார்ப்போம். பீஷ்மர் சொன்னார், கலைகள் 1.6 நிமிடம், காஷ்டைகள் 3.2 வினாடிகள், முகூர்த்தங்கள் 48 நிமிடங்கள், நாட்கள் 30 முகூர்த்தங்கள், அரை திங்கள்கள் 15 நாட்கள், 1 மாதங்கள் 30 நாட்கள், நட்சத்திர கூட்டங்கள், கோள்கள், பருவ காலங்கள், ருதுக்கள் 2 மாதங்கள், ஆண்டுகள் 360 நாட்கள். கவனிக்க, 365 நாட்கள் அல்ல. ஆகிய பிரிவுகளை கொண்டு காலச்சக்கரம் சுழன்று வருகிறது. அதில் வரும் கூடுதல் பகுதிகள் காலாதிக்கம் மற்றும் வானத்தின் கோள்களில் ஏற்படும் மாறுதல்கள் ஆகியவற்றின் விளைவாக ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் 2 மாதங்கள் கூடுகின்றன. இவ்வழியில் கணக்கிட்டால் 13 வருடங்களுக்கு 5 மாதங்களும் 12 நாட்களும் அதிகமாக வரும் என தெரிகிறது. எனவே பாண்டுவின் மகன்கள் வாக்குறுதி அளித்தது போல அந்த காலம் அவர்களால் சரியாகவே நிறைவு செய்யப்பட்டுள்ளது. அந்த குறிப்பிட்ட காலம் நேற்றே முடிந்துவிட்டது. கால சுழற்சியின் கணக்கில் ஏற்படும் வேறுபாடுகள் இவை. பாண்டவர்கள் வனவாசத்துக்கும் அஞ்ஞாத வாசத்துக்கும் போவதாய் ஒப்புக்கொண்ட போது தர்மபுத்திரர் அவர்கள் பகுதியில் வழங்கி வந்த சந்திரமான மாச கணக்கீட்டுப்படியே ஒப்புக்கொண்டிருந்தார். ஆனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வழக்கத்தில் உள்ள கால கணக்கீடுகளை பற்றி நன்கு அறிந்திருந்த அவர் சற்று அதிக காலம் எடுக்கும் சௌரமான மாச கணக்கையே அனுசரித்தார். இதனால் ஒப்புக்கொண்ட காலத்துக்கு சற்று அதிகமாகவே பாண்டவர்கள் வனவாச அஞ்ஞாதவாச காலத்தை பின்பற்றினர். இந்த உண்மையை தர்மபுத்திரர் மட்டுமே அறிந்திருந்தார். மற்ற பாண்டவர்களுக்கு இந்த கால வித்தியாசம் பற்றி தெரிந்திருந்ததா என்பது பற்றி குறிப்பில்லை. இந்த கணக்கீட்டு வித்தியாசங்களை புரிந்து கொள்வதற்காக ஒரு எளிய உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு கைதிக்கு ஒரு நீதிபதி 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள் என்ற கணக்குப்படி 10 ஆண்டுகளுக்கு 3650 நாட்கள் ஆகின்றன. ஆனால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் ஆண்டு வருவதால் அந்த ஆண்டு மட்டும் 366 நாட்கள் ஆகின்றன. இந்த 10 ஆண்டுகளில் குறைந்தது 2 லீப் ஆண்டு வரும். ஒருவேளை தண்டனை காலத்தின் ஆரம்பமே லீப் ஆண்டாக இருந்துவிட்டால் 3 முறையும் இப்படி வரக்கூடும். ஆக 3650 நாட்கள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்ட கைதி 2 அல்லது 3 நாட்கள் கூடுதலாக சிறை தண்டனையை அனுபவிக்கிறான். இந்த உதாரணத்தின் துணையோடு பாரதத்தின் கால கணக்கீட்டுக்கு திரும்புவோம். பாண்டவர்கள் வனவாச அஞ்ஞாத வாசங்களுக்கு போக ஒப்புக்கொண்டது அவர்கள் பகுதி கணக்கான சந்திரமான மாச கணக்குப்படி. பாண்டவர்கள் பின்பற்றிய சந்திரமான மாச கணக்குப்படிதான் அவர்கள் வனவாசம் அஞ்ஞாத வாசம் என மொத்தம் 13 ஆண்டுகள் நாட்டை துறந்து காடுகளிலும் யாருக்கும் தெரியாத வகையில் மறைவாகவும் வாழ ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்கும் கால கணக்குப்படி அவர்கள் வனவாசத்தையும் அஞ்ஞாத வாசத்தையும் கழித்திருப்பதனால் சந்திரமான மாச கணக்குப்படி அவர்களுடைய ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் 2 மாதங்கள் கூடுகின்றன. இவ்வழியில் கணக்கிட்டால் 13 வருடங்களுக்கு 5 மாதங்களும் 12 நாட்களும் அதிகமாக வரும். ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து இந்த பகுதியை விளங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒப்புக்கொண்ட காலத்துக்கு மேலேயே பாண்டவர்கள் வனவாசத்தில் மாதக்கணக்கில் கழித்திருந்த போதும் துரியோதனன் அவனே போட்ட சூதாட்ட நிபந்தனையின்படி நாட்டை திரும்ப கொடுக்க மறுக்கிறான். உத்தியோக பருவத்தில் கண்ணன் தூது வரும்போது இதுவே ஊசி மலை குத்தும் அளவுக்கு ஓர் இடத்தையும் தரமாட்டேன் என்று துரியோதனன் மறுப்பது வரும். அப்படியானால் பாண்டவர்களுக்கு போரை தவிர வேறு வழி இருந்திருக்கவில்லை அல்லவா? பாண்டவர்கள் விராட நகரின் உபப்பிரியாவியம் என்ற நகரில் தங்கியிருந்தார்கள். டாக்டர் கே என் எஸ் பட்நாயக் அவர்களுடைய குரோனாலஜி ஆஃப் மகாபாரத் கணக்கின்படி அவர்கள் ஒரு வருடம் 2 மாதம் 17 நாட்கள் உபப்பிராவியத்தில் தங்கியிருந்தார்கள். அங்கு தங்கியிருந்த போதுதான் அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் திருமணம் நடந்தது. இந்த திருமணத்துக்காக கண்ணபிரான் பலராமர், அபிமன்யு, சுபத்திரை போன்றோரை அழைத்து வந்தார். துந்துபிகள் முழங்க விராடன் அனைவரையும் வரவேற்றான். கண்ணபெருமானை நெடுங்காலம் பிரிந்திருந்த பாண்டவர்கள் அவரை தழுவிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தனர். அவரை கண்டதும் திரௌபதி ஓடோடி வந்து அவர் காலில் விழுந்தாள், கண்ணீர் உகுத்தாள். பெருமான் அவளை தூக்கி நிறுத்தி, கல்யாணி, அழவேண்டாம். விரைவில் கௌரவர்கள் அழிவார்கள், யுதிஷ்டிரர் நாட்டை அடைவார், உங்கள் துன்பங்கள் நீங்கும், இது சத்தியம் என்று உறுதியளித்தார். அப்போது 2 அக்ரோணி சேனைகளை அழைத்துக் கொண்டு காசி மன்னன் அங்கே வந்தான். துருபத மன்னன் 3 அக்ரோணி சைனியங்களுடன் வந்தான். திருமணத்தின் போதே போருக்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றன. யார் யார் எந்த பக்கம் என்று கட்சி பிரிவும் நடந்தது. கிருஷ்ணர் முன்னிலையில் அபிமன்யு உத்தரை திருமணம் இனிதே நடைபெற்றது. பலராமர், கிருஷ்ணர் போன்ற விஷ்ணிகளும் பாண்டவர்களும் விராட நாட்டினரும் ஆசி கூறினர். விராட மன்னன் ஏராளமான பொருட்களையும் படைக்கலங்களையும் யானை, குதிரை போன்றவற்றையும் சீர்வரிசையாக கொடுத்தான். கண்ணபெருமான் தன் மருமகனுக்கு ஏராளமான பரிசு பொருட்களை கொடுத்தார். அந்தணர்களுக்கு தானம் வழங்கப்பட்டது. பாண்டவர்களும் விஷ்ணிகளும் விராட நாட்டினரும் பாஞ்சால தேசத்தவரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.